الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي عليه الصلاة والسلام من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாமே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அநேக புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தந்து சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எங்கு உயர்வுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்தனை நல்வழியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக கணேசுக்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களின் சகோதரர்களே நான் பேச வந்த அந்த தலைப்புக்கு முன்னால சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இங்க யாரும் அதன் மூலமாக மனவருத்தப்பட மாட்டீர்கள் என்ற நல்லெண்ணம். எதை சொல்ல வருகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதை பார்க்கும் பொழுது சரியான சந்தோஷம். அழகான முறையில இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கின்றது. மஸ்ஜிதுடைய அலங்காரங்கள் லைட்டுகள் பெயின்கள் இதனுடைய டைம் இதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய காப்பட் யார் யார் இதற்காக எந்தெந்த அடிப்படையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் கபூல் செய்ய வேண்டும். அவர்களுக்குரிய முழுமையான கூலிகளை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஆனால் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் மஸ்ஜிதுடைய அலங்காரம் எதை வைத்து இந்த வெளிரங்கமான அலங்காரத்தை வைத்து மஸ்ஜித் அழகாகும் அல்லது அமல்களை கொண்டு அழகாகுமா? ஏனென்றால் ஒரு 15-20-25 வருடங்களுக்கு முன்னால நாம் நம்முடைய பெற்றோர்களை கண்டிருக்கிறோம் அல்லது அவர்களுடைய வாப்பாமார் நம்முடைய அப்பாமார்களை கண்டிருக்கிறோம். நம்மில் அநேகமானவர்கள் வெளியூரில் கிராமங்கள் உள்ளவர்களும் இங்கே வந்து குடியேறி இருப்போம். ஆனால் அந்தந்த ஊரில் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால மஸ்ஜித் அந்த அளவுக்கு பெரிதாக கட்டப்பட்டிருக்காது. சாதாரணமான ஸ்லெப் போட்ட மஸ்ஜித் பார்ப்பதே சிரமம். எல்லா இடங்களிலேயும் மஸ்ஜித் ஒன்று சீட் போட்டிருப்பார்கள் அல்லது வேற ஏதாவது கூரை போட்டு இருப்பார்கள். அந்த மஸ்ஜிதின் ஒரு காலத்தில் முழுமையான பாய் கூட இருக்காது. பாயுடைய துண்டுகளை ஆங்காங்கே விரித்து வைத்திருப்பார்கள்.
சில நேரங்கள்ல பல இடங்கள்ல கோப்பைகளும் ஏதாவது பாத்திரங்கள் வைத்திருப்பாங்க. மழை பெய்தால் அந்த தண்ணி கீழே அந்த மஸ்ஜிதுடைய நிலத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்க இருக்கக்கூடிய ஓரளவு ஒரு 40 அல்லது அதே போல கூடுதலான வயதை கொண்டவர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனால் அந்த காலத்தில் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டது என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய அப்பா அம்மார்கள் என்ன செய்வார்கள், காலையில 10-10:30 மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. அந்த காலத்துல செய்தியும் இல்ல, அந்த காலத்துல மோட்டார் சைக்கிள் இல்ல, அந்த காலத்துல பிரைவேட் பஸ்ஸஸ் இல்ல. 2 hour, 3 hour, 1.5 hour நடந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவார்கள். பெரிய அளவுல பயம் இல்ல. ஆனால் அந்த காலத்துல இருந்த உலமாக்கள் மாஷா அல்லாஹ் அந்த அரபு தமிழ் புத்தகங்களை வைத்து ஏதோ ஒரு அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சேவை செய்தார்கள். அந்த காலத்துல மஸ்ஜிதுடைய அமல்கள் பரிபூர்ணமாக நடந்தது. நீங்க யாரும் இதை மறுக்க மாட்டீர்கள். சில நேரங்களில் வீட்டுள்ள பெண்மணிகள் வீட்டிலிருந்து போன ஆண்கள் திருப்பி வர வரைக்கும் சாப்பிடவும் மாட்டார்கள். ஏன், அவர்கள் ஜும்மாவுக்கு போயிருக்கிறாங்க, திரும்பி வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால்தான் நாங்க சாப்பிடுவோம் என்ற அமைப்புல அவர்கள் வார வரைக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு கவலையான விடயம் என்ன, இப்ப ஜும்மாவுக்கு ஏற்கனவே நேரத்தோட பாங்கு சொல்லிட்டாங்க. அந்த பாங்கு சொல்லி கொசுவா ஓதுற வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருந்திருக்கும். நான் இந்த ரூமுள்ள இருக்கிற நேரத்துல இங்க இருந்து ஓஹோன்னு பேசுற சத்தம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். மஸ்ஜிதுல நாங்க வந்து என்ன செய்யறோம், வெறும் பயான மட்டுமா கேட்க வரோம், எங்களுக்கு இந்த அமல் இல்லையா, எங்களுக்கு இந்த இபாதத் இல்லையா, எங்களுக்கு இந்த சிக்கல் சிலாவத்துகள் இல்லையா, வெள்ளிக்கல்வியுடைய நாங்க விசேஷமாக ஓதுற சூறாக்கள் ஒன்றும் இல்லையா. வினான் பெரியார்களே சகோதரர்களே, எங்களை பாப்பம்மா செய்யறத நாங்க பார்த்தோம், ஆனா நாங்க செய்யறத எங்களை புள்ளவங்க பாக்குறதுக்கு நாங்க வைக்கல. ஏன், இன்றைக்கு அநேக ஒன்று மத்தியில வந்து அவள் அடிபாதத்தில் ஈடுபடும் அல்லது குறைந்த பட்சம் அமைதியா மௌனமாக இருக்கும். நீங்க எல்லா கொழும்புல பல மஸ்ஜிதுகளை தொழுவீங்க. உதாரணமா சம்மாங்கோட்டை பண்ணி போனா பாங்குக்கு பின்னால ஏதாவது ஒரு சத்தம் ஒன்று வருமா, கொழுப்புக்கு மஸ்ஜிதுக்கு போனா பாங்குக்கு பின்னால ஏதாவது ஒரு மஸ்ஜித் ஒன்று சத்தம் ஒன்று வருமா. இப்ப நாங்க யோசிக்கணும் நம்முடைய மஸ்ஜிதுகளை எப்படி வைக்கணும். யாரு பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சென்றடா நான் பொதுவா தான் சொல்ல வரேன். பயம் கேட்கிறதல்ல அமல், அமல் செய்யறது தான் அமல். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க உற்சாகமா வந்திருக்கிறீங்க. இப்ப நாங்க பயங்களை எவ்வளவு கேட்கிறோம், நாங்க யோசிக்கணும் என்னுடைய அமல்ல என்ன முன்னேற்றம் வந்திருக்குது, என்னுடைய அமல்ல என்ன மாற்றம் வந்திருக்குது, நான் எவ்வளவு குரான் ஓதுறேன். குரான் ஓதுவது தனியான ஒரு அமல். வணக்கம் முந்திய ஒரு காலத்துல தெரிஞ்ச குரான் அதை என்ன செய்வாங்க, கம் போட்டு ஒட்டி அல்லது அந்த வேற ஏதாவது ஒட்டி ஒட்டித்தான் அந்த சில வேலையில பேப்பர் கூட கலந்திருக்கும். இப்ப எல்லா மஸ்ஜிதுகள்ல சவுதியுடைய குரான் அடிக்கி அடிக்கி வச்சிருக்கிறாங்க. சில வேல மஸ்ஜிதில் உள்ள அல்மாரியில் உள்ள அந்த குரானுடைய அட்டியை நாங்க பார்த்தோம்டா, மாசக்கணக்கில் யாரும் அதுல ஒரு குரானை கூட எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப நானும் நீங்களும் யோசிக்கணும், அப்ப நாங்க என்ன பசுந்துக்கு வைக்கிறோமா குரான, நாங்க என்ன அழகு காட்டு வைக்கிறோமா குரான, அப்ப எங்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, மத்தியில துனியாவுடைய உலகத்துடைய பேச்சை பேசுவதே கூடாது. அதற்கு மதிப்பு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் மஸ்ஜிதுல சத்தமா பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கல்லை எடுத்து அவரின் மீது எரிந்து கையால கூப்பிட்டு அந்த வாயால கூட சத்தம் போடல. அவரை கிட்ட அழைத்து கேட்டாங்க, நீங்க யாரு எந்த ஊர் சொன்னாரு, நான் வெளியூர்காரன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க மாத்திரம் உள்ளூர்காரனாக இருந்தா உங்களை முகத்துல காயம் பாத வரைக்கும் நான் அடித்திருப்பேன். நீங்க அல்லாஹ்வுடைய மாளிகையில வந்து சத்தம் போடுறீங்களா, முந்தி ஒரு காலத்துல நம்முடைய மஸ்ஜிதுகளுடைய அந்த நோட்டீஸ் போர்ட்ல போட்டு இருப்பாங்க, யாராவது உலகத்துடைய ஒரு பேச்ச பேசினா இத்தனை வருஷத்துடைய அமல் வீணா போவோம் உண்டு. அது என்ன என்ன நாங்க மறந்துட்டோமா. ஏதான பெரியார்களே சகோதரர்களே, சில வேலை பயமா இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலம் வரும், மஸ்ஜிதுல நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, ஒரே ஒருவருக்கு கூட அல்லாஹுடைய பயம் இல்லாமல் அல்லாஹுடைய பயம் இருக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே, நான் அந்த பார்த்த நிகழ்வ பயானிட்ட என்ன ஏதாவது எங்களுக்கு எது படுதோ அதை சொல்லும் தயாரித்து கொண்டு வந்து செய்யறதல்ல. நாங்க சமூகத்திற்கு தேவையான விடயங்களை ஞாபகப்படுத்தணும். நாங்க எல்லாரும் வரக்கூடியவர்கள் பெரியவர்கள் அவர்கள் முன்மாதிரியாக இருப்போம். சிறிய குழந்தைகளுக்கு நாங்க செஞ்சாதான் எங்களை புள்ள குட்டிகள் செய்வாங்க. ஒவ்வொரு அமல்களை நாங்க காட்சி கொடுக்கணும். சில வருஷங்களுக்கு முன்னால எங்களை நாட்டுல சில பகுதிகளில் பெரிய பிரச்சனை. அப்ப அந்த நேரத்துல அந்த மூத்தூரில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நேரத்துல கொழும்புல உள்ள சில சகோதரர்கள் கேட்டாங்க, அதெல்லாம் நாங்க எங்களை இந்த வருஷத்துடைய பொறுப்பான கொடுக்காம மூத்தூருக்கு பணத்தை அனுப்பிடலாமா? நாங்க சொன்னோம், வருடத்தில் ஒரு முறை கொடுக்கிற பொறுப்பான், அந்த பொறுப்பானுடைய அமல் நடக்கணும். அதனால நீங்க இங்க பொறுப்பான் கொடுக்காட்டியும் அங்கே கொடுங்க. இப்ப யூகேல எல்லாம் கொஞ்சம் மிருகங்கள் அறுப்பது சரியான கஷ்டம். அதனால சில சகோதரர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க உதகையா கொடுப்பதை நிறுத்திடவா, அந்த பணத்தை இலங்கைக்கு அனுப்பிடவான்னு கேட்கிற நேரத்துல நாங்க சொன்னோம், நீங்க உதகையா கொடுக்கறத விட புள்ள குட்டிகள் பார்க்கணும். நீங்க உதகையா அறவே கொடுக்காட்டி அடுத்த வார ஜெனரேஷன் உதகையாவுடைய அமலையே மறந்துடுவாங்க. இதே மாதிரி எங்களை வளர்ற குழந்தைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை நேர காலத்துடைய மத்தியில கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை அமர வைத்து நாங்க குர்ஆன் ஓதுற நாங்க ஜிக்ரு செய்யற பலவா சொல்ல எக்கச்சக்கமான ஹதீஸ். குர்ஆன் ஓதுவது தனியான வணக்கம். நபி அவர்களுக்கு முதலாவது வகை வந்த அந்த ஆரம்பத்தில் இறங்கிய சூரத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் உமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்னா ஸனுல்கி அலைக கௌலன் ஸகீலா இன்ன நாஷிஅத்தல் லைல் ஹிய அஷத்து வத்அன் வஅக்வ முகிலா. இந்த ஆயத்துகள் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான், ஓர்வே போற்றியவரே நீங்க முழு இரவும் நின்று வணங்குங்க. முழு இரவும் முழு இரவும் நின்று வணங்குங்கள். இல்ல கலீலன் கொஞ்ச நேரத்தை தவிர மீண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பாதி இரவு மேலும் வணங்குங்க. அல்லது பாதியை விட கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லது பாதியை விட கொஞ்சம் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. வஹி வந்ததே நபியவர்களுக்கு, நபியவர்களுக்கு அல்லாஹ்வுடி உத்தரவு என்ன, குர்ஆனை நீங்க அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. சஹீஹான ஹதீஸ்ல வருது, ஒரு தடவை நபியவர்களை சந்திப்பதற்காக சில விருந்தாளிகள் வருகின்றார்கள். ஹஜ்ரத் முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் அந்த விருந்தாளிகளை தங்க வைத்து ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகை முடிந்ததற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த விருந்தாளிகளை சந்திப்பார்கள். ஒரு நாள் கொஞ்சம் தாமதித்து வந்தார்கள். வந்ததோட நபி அவர்கள் மன்னிப்பும் கேட்டுக் கொண்டார்கள். என்ன நீங்க பிளீஸ் பண்ணி மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கு நான் தாமதித்ததற்குரிய காரணம் நான் வளமையாக ஓதுறோ எனக்கு மீசாகிடுச்சு, வளமையாக ஓதுற ஐஸ்போ தவறி விட்டது. இப்ப எங்களுக்கு அநேகமானவர்கள் நினைக்கிறது என்ன ஐஸ்போண்டா, ரமதான்ல தரதிக்கு பின்னால ஓதுறத பற்றி ஐஸ்போ ஒரு பகுதி நான் வளமையாக குர்ஆன்ல ஒரு பகுதியை ஓதிக்கொண்டு வருகின்றேன். அந்த பகுதி எனக்கு தவறி விட்டது, அதனால அதை ஓதி முடித்து விட்டு வருவதற்கு தாமதித்து விட்டேன். அடுத்த நாள் காலையில அந்த விருந்தாளிகளில் ஒருவர் அவர்கிட்ட கேட்கின்றார்கள், நபி அவர்களுடைய ஹிஸ்பு எப்படி இருந்தது? அவர் கூறுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஏழு பங்காக பிரித்திருந்தார்கள். முதலாவது நாள் ஒரு வாரத்துடைய முதலாவது நாள் மூணு சூரா பக்கரா ஆல் இம்ரான் நிசா ஓதுவார்கள். இரண்டாவது நாள் ஐந்து சூராவை ஓதுவார்கள். மூணாவது நாள் ஏழு சூராவை ஓதுவார்கள். நாலாவது நாள் ஒன்பது சூராவை ஓதுவார்கள். ஐந்தாவது நாள் பதினோரு சூரா, ஆறாவது நாள் பதிமூணு சூரா, ஏழாவது நாள் அந்த பதிமூணு அந்த எண்ணிக்கைக்கு பின்னால சூரா குஜராத்திலிருந்து புல் அவுதுற பின்னால் வரைக்கும். அப்படின்றா ஒரு வாரத்துல ஒரு குர்ஆனை முடிக்கிறாங்க. முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்துடைய சாவியே நபியுடைய கையில. நபி அவர்களே சொல்வார்கள், நித்தாஹுல் ஜன்னத்தி பியதி, சுவர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையில. உரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாயி ஹத்தா அத்குலஹா, நான் சுவர்க்கத்துல நபிமார்கள் நுழைவது ஹராம், இதுவரைக்கும் நான் நுழைய மாட்டேனோ அதுவரைக்கும். அத்தகைய நபி அவர்களே ஒரு நாளைக்கு 5 juz 6 juz ஓதி நாங்கண்டா. நாங்கள் நீங்களும் யோசிக்கோம், எம்மாத்திரம் ஓதும். பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களை சகோதரர்களே, ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு சிலருடைய உள்ளத்துல இன்னும் பயங்கரமான நோய்கள். இன்னைக்கு நாங்க வெளிரங்கமான நோய்களை அறிந்திருக்கிறோம், பாவங்கள் என்று வைத்துக் கொள்வோம். கொடை, கொள்ளை, விபச்சாரம், இதெல்லாம் வெளிரங்கமான பாவம். ஆனால் பாவத்திற்கு உள்ளங்கமான பாவங்கள் இருக்குது. என்ன? ஆணவம், அகம்பாவம், பெருமை, பிடிவாதம், தற்பெருமை, இதெல்லாம் இருக்கக்கூடாத ஆக மோசமான பாவம். இந்த பாவங்களை எதன் மூலம் சுத்தமாக்கலாம்? அல்லாஹ்வுடைய திக்கரின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக. குர்ஆனை அல்லாஹ்வுடைய கடமாகிய குர்ஆன் இரவுடைய தஹஜ்ஜு தொழுகை, இதன் மூலம் உள்ளங்கள் சுத்தமடைகின்றது. அதனால தான் நான் ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், வரத்தில் குர்ஆன தர்ஜீலா, குர்ஆனை நீங்க நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. இன்ன தலோக்கி அலைக்க கௌலன் தர்ஜீலா, உங்களுக்கு நாங்க பாரமான வகையை தொடர்ந்து அனுப்புவோம் சொல்லிவிட்டு, இன்ன நாஷிகத்தல்லையில் இரவையில நீங்க நின்று வணங்குவது இருக்குது. இரவனுடைய வணக்கம் தகத்து போன்ற தொழுகையில் ஈடுபடுவது இருக்குது. இது அசத்து உங்களுடைய உள்ளத்திற்கு பலத்தை தரும். உங்களுடைய சொல்லை நல்ல தெளிவான சொல்லாக மாற்றும். 40, 50, 60 வயதை தாண்டியவர்களுடைய உள்ளத்திலையும் இன்னும் உள்ளம் சுத்தமாக்கல்ல. எங்களை உடலை டெய்லி சுத்தப்படுத்துறோம், எங்களை உடைய டெய்லி கிளீன் பண்ணுகின்றோம், எங்களை வாகனங்களை 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு சேமிப் பண்ணுகின்றோம், எங்களை மொபைல் போன், எங்களை கம்ப்யூட்டர், வைரஸ் இருந்து நாங்கள் பாதுகாத்துகின்றோம். எங்களை உள்ளத்தை எதால சுத்தப்படுத்த உள்ளமும் துடுப்பிடிக்குகின்றது. நபியவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு துருத்தன்மை இருக்குது. ஒரு சகாலத்தில் கொலோ விதிக்கிறோங்களா, உங்களை உள்ளம் சுத்தமாகணுமா, உள்ளத்தில் உள்ள துரு சுத்தமாகணுமா, அல்லாஹ்வுடைய திக்ரை செய்யுங்க. இன்று தயவுசெய்து யாரும் கோச்சு கொள்ளாதீங்க. திக்ரு தனியா உட்கார்ந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, திக்ரு உள்ளாந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம். குர்ஆனுக்கு என்ன பேரு? கலாம் உள்ள அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆன ஓத ஓத உள்ளம் சுத்தமாகும். சில வேலை நாங்க ரெக்கார்ட போட்டுட்டு இருக்கிறோம் வீட்டுல, யாராவது முக்கியமான சுதைப்பி அல்லது சுதைப்பி முக்கியமான இமாம்கள் காரிமாருக்குரிய கராச போட்டு நாங்க இருக்கிறோம். நாங்க தனியாக சுயமாக ஓதணும். இதுக்கு எத்தனை வீட்டுகள்ல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஹாஃபிஸ்மார்கள் உருவாகிட்டாங்க, பெண் ஹாஃபிதாக்களும் உருவாகிட்டாங்க. அப்ப ஹாஃபிதுமாரை உருவாக்குறது எதற்கு? ஹாஃபிதாக்களை உருவாக்குவது எதற்கு? ஏதாவது விஜயத்தில் பேசி இவர் முதலாவது பரிசு, இவருக்கு 2வது பரிசு, இவர் இந்த போட்டியில வின் பண்ணினாரு, நாங்க பெருமைக்கு ஹாஃபிதாக்கிறோம். அந்த ஹாஃபிதுமார்களை ஓத வச்சு நாங்க பேசுவோம். வீட்டுல ஹாஃபிதாக்கள் பெண் ஹாஃபிதாக்கள் இருக்கிறார்களா? தாய்மார்களும் சகோதரிகளும் சொல்லணும், மகள் நீங்க ஓதுங்க, அமைதியா ஓதுங்க, நீங்க சூடாக்களை ஓதுங்க, நபர் தொழுகையில ஓதுங்க. நாங்க கேட்கிறோம், ஓதுவதும் மிக முக்கியமான அமல், கேட்பதும் மிக முக்கியமான அமல். ஒரு நாளைக்கு 4 juz ஓதுவார்கள், ஒரு நாளைக்கு 10 juz கேட்பார்கள். ஹதரத் அபு மூஸா அல் அஷ்அரி, ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள்ட்ட சொல்லுவாங்க, ஓதுங்க நீங்க. அவர் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அன அக்ரவு அலைக வல் குர்ஆன் உன்ஸில இலைக, நான் உங்களுக்கு ஓதவா? குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு தான், நான் ஓதவா? நபியவர்கள் சொல்வார்கள், மற்றவர் ஓதுவதை கேட்டு எனக்கு விருப்பமாக இருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் எங்களை மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்க்கணும். எங்களை குழந்தைகளை ஓத சொல்லி அல்லாஹ்வுடைய கலாம ஓதுறாரு. எங்களுக்கு பெருமை தேவையில்லை. ஊர் மக்கள் வந்து எங்களை பாராட்டணும், உங்களோட மகன் அப்படி ஓதுறாரு, உங்களோட மகன் இப்படி ஓதுறாங்க, இந்த பெருமை எங்களுக்கு தேவையில்ல. நாங்க வீட்டு உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கலாம் எவ்வளவு அழகா ஓதுறாரு, ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத அல்லாஹ் பதில் கூறுகின்றான், எத்தனை நன்மைகள் கிடைக்குது, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நான் சொல்ல வந்த விடயத்திற்கு முன்னால இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நான் நல்ல முன்பு என்னுடைய உள்ளத்துல உதித்தது. நாங்கள் யோசிக்கணும், எங்களை மஸ்ஜிதுடைய அலங்காரம் அமல்களை கொண்டு ஐபாதத்துகளை கொண்டு ஒரு நாள் வந்து மஸ்ஜிதுல ஓதல தயவு செய்து பேசிக்கொண்டு இருக்காதீங்க. ஒரு சிலர் ஓதுறாரு, அவருக்கு இடைஞ்சல் பண்ண கூடாது. நாங்க இந்த ஒழுக்கங்களை பழக்கணும். மஸ்ஜிதுக்குள்ள வந்தா எப்படி அமைதியா இருக்கணும், மஸ்ஜிதுக்குள்ள வந்தா குர்ஆன் எடுத்து ஓதணும். நாங்க மோல்டிவ்ஸ்ல பார்த்தோம், நல்லவைகளை தான் பேசணும். சிலர் பேசினா அந்த மோல்டிவியன் வந்து சில தவறான விஷயங்களை பேசுவாங்க. தவறுகளை பார்க்கமான தவறுகளை பேசவே நாம் நலவுகளை பேசுவோம். அந்த மோல்டிவோட மாளிகையில எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் சரி, ஒவ்வொரு பொருளான தொழுகைக்கு முன்னால அங்க வந்து 50 பேர் 100 பேர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. அந்த காட்சிகளை நாங்க எங்க மஸ்ஜிதுகள்ல பார்ப்போம். வாப்பமார் ஓதும், அதை பார்த்து சின்ன குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகள் அதை பார்த்து ஓதணும். வீட்டில தாய்மார்கள் ஓதணும், அதை பார்த்து மகன்மார்கள் வீட்டுள்ள சின்ன பெண்கள் அதை ஃபாலோ பண்ணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மற்ற அமல்கள்ல ஐபாதத்துகள்ல நாம முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி மஸ்ஜிதுக்கு வந்தா வந்த உடனே தஹியத்துல் மஸ்ஜித் மிக முக்கியமான ஒரு அமல். அந்த அமல் கிட்டத்தட்ட விடுபட்டுருச்சு. யார் வந்தாலும் வந்த உடனே ஜமாத்துடைய தொழுகை நடக்குதுன்னு வைங்க, அதுல கலந்து கொள்றாங்க. மற்ற டைம்ல வந்தா பேசிக்கொண்டீங்கிற மத்தியத்துக்கு ஒரு கையா இருக்குது, காணிக்கை இருக்குது. நீங்க அரபிகள் பார்ப்பீங்க, யாரு வந்தாலும் யாருடனும் ஒரு பேச்சு பேச மாட்டார்கள். முதலாவது வந்த 2 தொழுதான் பேச ஆரம்பிப்பார். அந்த தஹியத்துல் மஸ்ஜிதுடைய அமல், மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அல்லாஹுடைய கலாம நாங்க ஓதுற அமல், அல்லாஹு திக்ரு செய்யற அமல், அல்லாஹுக்கு விருப்பமான நபுளான அந்த தொழுகைகளுடைய அமல் ஆறுதலா அமைதியாக நாங்க செய்யணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரிதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வாழ்ந்தாங்க கிட்டத்தட்ட 13 வருடம், மதீனாவுல வாழ்ந்தார்கள் கிட்டத்தட்ட 10 வருடம். மக்காவுல முஸ்லிம்கள் சிறுபான்மையினரா, மதீனாவுல முஸ்லிம்கள் பெரும்பான்மையினரா. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 கட்டங்களிலேயும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த காலத்துல எங்களுக்கு ஆக மிகவும் படிப்பினைக்குரிய விடயங்களாக இருக்கிறது. மதீனாவுக்கு போனதற்கு நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு சில யூதர்கள் வருகின்றார்கள், வந்து சத்தம் போட்டு கூறுகின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, உங்களுக்கு அமைதி சமாதானம் உண்டாவதாக. அந்த நாமை விட்டு விட்டு அஸ்ஸலாமு என்று சொன்னால் நீங்க நாசமா போங்க, உங்களுக்கு கேடு உண்டாவதாக, உங்களுக்கு சாபம் உண்டாவதாக. எவ்வளவு தைரியம் நபியுடைய நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து பேஸ்புக் முகத்துக்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்று சொன்ன நேரத்திலேயும் நபி அவர்கள் பொன் சிரிப்பு சிரித்தவர்களாக, வஅலைக்கும், நீங்க எது சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும். வீட்டுக்குள்ளிருந்த அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சின்ன வயது பெண்மணி. நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 18 வயது. இந்த இன்சிடன்ட் நடந்த நேரத்தில் சில வேலை 15, 16, 17 இருக்கலாம். அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை திட்டுவதை ஏசுவதை சகிக்க முடியல. அவர்கள் வெளியில வந்து அனைத்தும் உங்களுக்கு தான் நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு தான் கேடு உண்டாவதாக அவர்கள் வந்து சப்தம் போட்ட நேரத்திலும் நபர்கள் சொன்னார்கள், ஆயிஷா கொஞ்சம் மெதுவா நடந்து கொள்ளுங்களேன், கொஞ்சம் மென்மையா நடந்து கொள்ளுங்களேன். ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அலத்தத்னா மா காலோ, அவர்கள் உங்களுக்கு முன்னால என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க காதால கேட்கலையா? நபி அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேக்குறாங்க, அலத்தத்னா மா குல்துலஹும், நான் அவர்களுக்கு பதில் என்ன சொன்னேன் என்பதை நீங்க கேட்கலையா? அவர்கள் எனக்கு எதிராக எது சொன்னாலும் பதிக்க போவதில்லை. அவர்களுக்கு எதிராக நான் சொன்ன செலவேளை பழிக்கலாம். ஆயிஷா நான் பதில் அளித்து விட்டேன், நான் எதை சொல்ல வரேன் என்றால், வேணும் என்றே நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து வீணான வம்புக்கு இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய முகத்துக்கு முன்னால நீங்க நாசமா போங்கள் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வரும். யாராவது சஹாபாக்களை கூப்பிட்டு, சரி உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை படிப்பீங்க, இதுக்கு பின்னால் இவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்றா நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த யகூதிகளுடனும் நல்ல முறையில நடந்து கொள்கின்றார்கள். இன்னொரு காலத்துல அந்த யூதர்களுடைய மிகப்பெரிய தலைவர் அப்துல்லா இப்னு சலாம் அவர் முஸ்லிமாக மாறி கொடுக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அந்த ரெண்டு சாராரை விட ரொம்ப பயங்கரமான முனாஃபிக் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அவர்கள் நொன் முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்பது பகிரங்கம். ஆனால் முனாஃபிக்குகள் தான் ரொம்ப டேஞ்சரானவர்கள். முஸ்லிம்களை போன்று காட்சி தருவாங்க, ஆனா சிறை மறைவுக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவார்கள், எங்களோட வந்து தொடுவார்கள், தொழுவிட்டு சொல்வார்கள், நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன நடக்குது என்று பார்க்கத்தான் சொல்லணும், நம்முடன் வந்து ஜிஹாதில் கலந்து கொள்வாங்க. ஜிஹாது நடக்கிற நல்ல உக்கிரமா போர் நடக்கும் பொழுது பெரிய ஒரு கூட்டம் அங்கிருந்து அப்படி அவர்கள் வாபஸ் பெற்று சென்று விடுவார்கள். அவ்வளவு மோசமானவர்கள் தான் முனாபிர்கள். அந்த முனாபிர்களுடைய தலைவன் தான் அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். அவன் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது சொன்னான், நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம், இந்த முஸ்லிம்கள் இன்னும் முன்னேறி கொண்டே போகின்றார்கள், அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கிறேன், அதனால் இதற்கு பின்னால நாங்கள் மதீனாவுக்கு வந்துவிட்டோம் என்றால் இந்த கண்ணியமான நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் அவர்களை கண்ணியமா தான் கருதுறாங்க, அவர்களுடைய மத குருமார்களை அவர்கள் கண்ணியமா தான் கருதுறாங்க, அவர்கள் தங்களையே கண்ணியமா கருதினா அவர்களுடைய மத குருமார்களை கண்ணியமா கருத மாட்டார்களா? சொன்னார்கள், கண்ணியமான நாங்க மதீனாவுக்கு திரும்பி வந்தோம் என்றால் கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவோம். இந்த செய்தியை ஒரு சஹாபி காதல கேட்கிறாரு. அவர் உடனடியாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முறைப்பாடு செய்கின்றார். யா ரசூலல்லாஹ், அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் இவ்வாறு எல்லாம் சொன்னார். நபி அவர்கள் இப்னு சலூலை கூப்பிட்டு அழைத்து கேட்டார்கள், நீங்க இப்படி சொன்னீர்களா? அவன் இல்லவே இல்லை என்று மறுத்து நிராகரித்து விடுகின்றான். கொஞ்ச நேரம் கூட களி அல்ல, சூரத்துல் முனாஃபிக்குன்ல அவன் சொன்ன அதே வார்த்தையை வைத்து அல்லாஹ் வஹீல தெளிவுபடுத்துகின்றான். யகூலூன லயர் ரஜஅனா இலல் மதீனா லயுஃரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல், அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்கள் கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹீல் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். வஹீல வந்தா அதற்கு மேலால் இவருக்கு வேற ஆப்ஷன் உண்டு இல்லை. வஹீலுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோனும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவன் தான் சொன்னான் என்பது உறுதியாகி விடுகின்றது. அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பார்கள் என்று நினைத்து அப்துல்லா இப்ப உபயும் ஒரு சகோனுடைய மகன் அப்துல்லா இவன் அப்துல்லா வந்து கேட்கின்றார், யார சூழல்லா எங்களோட தந்தை இப்படி இப்படி எல்லாம் சூறி இருக்கின்றார், அது வகையின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. என்னுடைய தந்தை நீங்க வேறு யாராவது ஒருவரின் மூலம் ஏதாவது தண்டனை கொடுப்பதை என்னால பார்த்து கொண்டு இருக்கிறாரு, அதனால நீங்க எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய வாப்பாவுடைய தலையை நானே வெட்டி கொண்டு வருகின்றேன், என்னுடைய தந்தையுடைய தலையை கழுத்த உங்களுக்கு முன்னால வெட்டி கொண்டு வந்து வைத்துக்கின்றேன், அனுமதித்தார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், இல்ல உங்களுக்கும் அனுமதி தர மாட்டேன், வேற எந்த முஸ்லிமுக்கும் இந்த மாதிரியான ஒரு வேலை செய்வதற்கு நான் உத்தரவிட மாட்டேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க நபியவர்கள் அனுமதித்தல்ல. இந்த பரிசரம் சம்பவம் திருத்திறன் நடந்து பல வருடங்கள் கழிகின்றது. அதற்கு பின்னால் அவனுடைய கடைசி நேரம் மரணிக்கக்கூடிய நேரம் தன்னுடைய மகன் அழைத்து சொன்னான், அவர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்று நல்ல முஸ்லீமாக இருந்தார். மகன் கூறுகின்றார், சில பேர் இந்த நோயில நான் இறந்திருவேன், நான் இறந்துப்பேன் என்றா நீங்க முஹம்மதுகிட்ட போய் அவருடைய ஜுப்பாவை வாங்கி என்ன கபன் செய்யுங்க, அவருடைய சிந்தனை என்ன, இதன் மூலமாவதாவது அல்லாஹ் என்ன மன்னிப்பானோ தெரியா என்ற எண்ணத்துல ரசூலும் அப்படியே ஜுப்பாவை வாங்கி என்ன கபன் செய்யுங்க. அவர் மரணித்தவுடன் வருகின்றார், அவருடைய மகன் யார சூழல்லா என்னுடைய தந்தை இவ்வாறு சொல்லிவிட்டு மரணித்து விட்டார். நபி அவர்கள் தன்னுடைய ஜுப்பாவை கொடுக்கறாங்க, உங்களோட வாப்பாவை இந்த ஜுப்பாவான கபன் செய்யுங்க. மீண்டும் அவர் கூறுகின்றார், எங்களோட வாப்பா சொல்லிவிட்டு போனார், அவருடைய ஜனாதாவை நீங்க தான் சொல்லிவிக்கணும். நபி அவர்கள் எழுத்தெழுப்பில் சொல்லி இருக்கலாம், உங்களோட வாப்பா தானே முனாஃபிக்கினுடைய தலைவன், உங்களோட வாப்பாவுக்கு ஜனாதா கொண்டு தேவையில்லை என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் நபி அவர்கள் அங்கே தொழிலிப்பதற்காக சேர்க்கின்றார்கள். நபியுடைய கரத்தை எப்படி கிழக்குகின்றார்கள், யார சூழலா நீங்களா இவருக்கு அசோதிக்க போறீங்க, தயவு செய்து நீங்க போகாதீர்கள், வேற யாரையாவது அனுப்பி கொடுக்க வைங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் என்னுடைய கையை விடுங்க, அவர்களுக்கு தொழுவிக்க வேண்டாம் என்ற தடை எனக்கு வரல, அதனால் நான் தொழுவிக்க போகின்றேன். நபி அவர்கள் அங்கே செல்கின்றார்கள், நபி அவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால அந்த அவருடைய குடும்பத்தார்கள் இவருடைய ஜனாதாவை கபரில் வைத்து விட்டார்கள், இன்னும் மண்ணை போட்டு மூடல்ல. புகாரில வரறிவாயர் அவனுடைய மார்பக பகுதியில தடவி பெற்று மீண்டும் அவனை குழிக்குள்ள வைத்து அவனுக்காக வேண்டி ஜனாதா தொழுகையை தொழுக வைத்து ஓரமாக நிற்கிறாங்க. இப்ப குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, தூரமாகிவிட்டார்கள். சொன்னார்கள், இதற்கு பின்னால வகை வந்திருக்கு, நான் வேற யாருக்கும் தொழுவிக்க மாட்டேன், யாருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன், ஆனால் இவர்களுடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்வேன் என்று நபியவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் ஆயத் இறங்குது, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் சபஈன மர்ரதன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும். நீங்க அவர்களுக்காக தௌபா செய்யுங்க, நீங்க தௌபா செய்யாமல் விடுங்க, 70 முறை தௌபா செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று ஆயத் இறங்கியதற்கு பின்னாலும் நபியவர்கள் என்ன சொன்னார்கள், 70 முறைக்கு மேல் நான் தௌபா செய்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார். யாரு முனாஃபிக்கீன்களுடைய மிகப்பெரிய தலைவன், அவனுக்கு தொழுவிக்கிறது அர்த்தம் இல்ல, ஆனால் நபியவர்களே தொழுக வைத்தாங்க. மீதமுள்ள முனாஃபிக்கீன்கள் எங்களை பார்த்து தெரிஞ்சோனும், முஸ்லிம்களுடைய பண்புகளை பார்க்கணும், இஸ்லாமியர்களுடைய ஒழுக்கங்களை பார்க்கணும், அதன் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் எங்களுக்கு உபத்திரமா நடக்க கூடாது என்ற அந்த உயர்ந்த பண்புடன் தான் நபியவர்கள் நடந்து கொண்டாங்க. முனாபிக்களுடைய தலைவனுடனே இப்படி நடக்கிறாங்க, யூத கோஷ்டியுடனே நபி அவர்கள் இப்படி நடக்கிறாங்க. நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்று சொன்னார்கள். நபி அவர்களுக்கு எதிராக ஊழியம் செய்தாங்க, நபி அவர்களுக்கு எதிராக நஞ்சூட்டப்பட்ட உணவை தயாரித்து கொடுத்தார்கள். இவ்வாறு நூற்றுக்கணக்கான வரலாறுகள். ஆனால் நபி அவர்கள் அவர்களில் யாரையும் எனக்கு எப்படி செய்து கொட்டான், அதனால் அவனை பழிக்குவாங்க, அவனை கொலை செய்ங்க, அவனை தீர்த்து கட்டுங்கன்னு சொல்லல. மேலான பெரியார்களே, அச்சிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க எதை சொல்ல வரோம் அந்த சமீப காலத்துல சில நாட்களுக்கு முன்னால நாங்க பார்க்கலாம், சில வேளை ஒரு சில விஷமிகள் அவர்கள் தூண்டப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு பணம் கொடுத்து நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். சில நேரத்தில் ஒரு சிலர் தூக்குறாங்க, ஏத்துறாங்க, எங்களை மார்க்கத்தை ஏத்துறாங்க, எங்களை நபி அவர்களை திட்டுகின்றார்கள் என்றாலும் அந்த நேரத்தில் நாங்க மிச்சம் தூர நோக்குடன் நடந்து கொள்வோம். நாங்க செறிந்து வாழ்ற பகுதியில ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்க பாதுகாத்துக் கொள்வோம், எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் எத்தனை கிராமங்கள்ல, எங்களை நாட்டுல எத்தனை பகுதிகள்ல அவர்களுடைய வீடு 95 என்றா எங்களை முஸ்லீம்களுடைய வீடு 5, அவர்களுடைய வீடு 900 என்றா எங்களை வீடு 100. அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒட்டுமொத்த காபிர்கள் அவ்வாறு அல்ல. கடந்த காலத்துடைய தேர்தல் எங்களுக்கு தெரியும், அந்த பேரினவாதிகள் அவர்களுக்கு தனியா தேர்தல் அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த போஸ்ட் என்ன? 21,000 அல்லது 22,000. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வாழ்கிறாங்க, அவர்களுக்கு மண் பாசம் என்ற 2,00,000 கிடைச்சிருக்கணும். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது 20,000 அவர்களுடன் நெருங்கணும். அவர்களில் ஒருவன் தகாத முறையில பேசினா நாங்களும் பேசினா எங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் கொஞ்சம் தவறுதலாக பேசுறான் என்பதனால நாங்களும் அதே மாதிரி பேசணும். முஸ்லீம்களுடைய தனித்தன்மை அங்கே என்ன? முஸ்லீம்களுடைய உயர்ந்த பண்புகள் குலங்கள் அங்கே எங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இன்னொரு விடயத்தை நாங்க மறந்துடக்கூடாது. நீங்க செய்த வேலைகளுக்காக கைசேதப்படுவீங்க. யாருக்கும் எந்த செய்தி வந்தாலும் நாங்க அவசரப்படுறல்ல, நாங்க ஆத்திரப்படுறல்ல, நாங்க வேகமாகறல்ல, அது இன்னும் சிலர் அவசரமாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த செய்தியை தெரிவிங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சமீபத்துல மாற்று மதத்தில் உள்ள ஒரு ஆள் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னால கொஞ்சம் பேசினாரு. வேணுமண்டா அவர்கள் உள்ள ஒரு 500 பேருக்கு தான் அந்த செய்தியை அவன் அனுப்பியிருப்பான். ஆனா எங்கட சகோதரர்கள் அது 50,000 பேருக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப யாரு அவர்களை இந்த அளவுக்கு நாங்க அவர்களை பிரபலியப்படுத்தினது? யாரு அவர்கள்? நாங்க தான். இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க நான் பெரிய சேவை செய்கிறேன், சமூகத்துக்கு என்னமோ நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது மோசமான செய்தி வந்தா முதல்ல அதை தெளிவுபடுத்தணும். இவ்வாறு செய்தி ஒன்று வந்திருக்கிறது, உண்மையான செய்தியா? கட்டாயம் அதற்குரிய நடவடிக்கைகள் இருக்கணும். ஆனா உண்மையா பொய்யா தெரியாது, இப்படி ஒரு வதந்தி வந்திருக்கிறது. யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால அந்த தர்காத்தவனுடைய இன்சிடன்ட் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினோம், அமல்களை செய்தோம், நபி நோன்புகளை செய்தோம். அந்த நேரத்தில் உள்ள முஸ்லிம்கள் ஒரு சிலர் நினைச்சாங்க, இந்த நாட்டில் இதுக்கு பின்னால எப்படி வாழ்ற எங்களால வாழுமா, அது வெளிநாடுகளுக்கு போய்விடுவோமா என்று நினைத்தவர்கள் இருக்கிறாங்க.
ஒரு 6 மாதம் கலியல்ல அல்லாஹ் எப்படி நிலைமைய மாத்தினான் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான். அவர்கள் எந்த சதி செய்தாலும் அந்த சதிக்கு மேலால் அல்லாஹ் சதி செய்து கொண்டிருக்கிறான்.
உனக்கள் அல்லாஹ் அவர்கள் சதி செய்தால் அதற்குரிய தகுந்த கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான்.
ஆனா நானும் நீங்களும் என்ன செய்யணும், நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராகும், எங்களுக்கு இருக்கிற ஹராமான பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகளை முற்ற முழுவதாக விடணும்.
இன்றைக்கு நம்முடைய ஜெயில்ல, நாட்டுடைய ஜெயில்ல
17% முஸ்லிம் குற்றவாளி. இந்த நாட்டில் நாங்கிற 10%, ஆனா குற்றவாளிகள்ல 17%. அப்படின்னு என்ன, குற்றவாளிகளுடைய விகிதாச்சாரத்தை குறைக்கும். முதல்ல எங்களை தெரிந்தவர்கள், எங்கட நேபர், எங்கட நண்பர், எங்கட கூட்டாளிமார், எங்கட வெளியில் நண்பர் தவறு செய்யறாங்களா, அழகாக அன்பாக இரக்கமாக நேரடியா சொல்றது, இல்லது குறைந்த பட்சம் எங்களை நேரடியா சொல்றதை கஷ்டமாயிக்குது, ஒரு எஸ்எம்ஏ சொல்ல போடுறது பிளீஸ் பண்ணி செய்யாதீங்க. ஆசிராண்டு ஒன்று இருக்குது, மூச்சல் ஒன்று இருக்குது, கபரி என்று ஒன்று இருக்குது, ஆசிராம மறந்துடாதீங்க, உங்களை வெளியில் ஒன்று இருக்குது மறந்துடாதீங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால பகிரங்கப்படுத்தல, யாராவது ஒரு ஆணோ யாராவது ஒரு பெண்ணோ தவறு செஞ்சா உடனடியா போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போடுறாங்க.
அது அந்த தவறை விட பகிரங்க பயங்கரமானது. நபியவர்களுடைய நீங்க புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையானது. புறம் பேசேனா மற்றவர்களுடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தேனா
பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்வின் பக்கம் நாங்க முன்னோக்கணும், எங்களை அமல்களை கூட்டணும், எங்களை அறிவாதங்களை கூட்டணும், இன்னும் பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் நெருங்கி பழகணும். நாங்கள் கடந்த காலத்துல மாஷாஅல்லாஹ் நெருங்கினோம் பழகினோம். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய ஜிம்மியத்துலமா சார்பாக மத நல்லிணக்கம் இனங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த எத்தனையோ பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள மத குருமார்களை போய் சந்தித்து பேசினா அவங்க சொல்றாங்க, இப்பதான் எங்களுக்கு பேச்சு விளங்குது, நாங்கள் எப்படி எப்படியோ இதை நடிச்சு கொண்டிருந்தோம், உங்களை சந்தித்ததற்கு பின்னால்தான் எங்களுக்கு உண்மை விளங்குது.
அவர்களை சந்திக்கணும், அவர்களோட பேசணும், அவர்களோட கதைக்கணும், அன்பளிப்புகள் ஹதியாக்களை கொடுக்கணும். ஆனால் அவர்களுடைய மத அடிப்படையில, உதாரணமா அவர்களுடைய வெத்தா அல்லது அவர்களுடைய போசோன் மத அடிப்படையில் உள்ள அவர்களுடைய கொண்டாட்டம் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணேதா.
ஒரு சிலர் தவளா இறங்கி ஜெமியத்துலமா சொல்றாங்க சேர்த்து நடவுங்க, அதனால
அவர்கள் சில வாங்கிறதுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம், அல்லது அவர்களுடைய கொண்டாட்டத்திற்கு நாங்க ஏதாவது செய்யறது அது செய்யலாம், சிறுக்கு உதவி செய்யலாம், பாவத்திற்கு உதவி செய்யலாம்.
ஆனா பொதுவான வேறாக இருக்குது என்று நாங்க வைத்துக் கொள்வோம். அவர்களுடைய எந்த அளவுக்கு இருந்தா சில உலமாக்களுடைய கருத்து விசாக்குடைய காலத்துல அவர்கள் தந்தல் கொடுக்கிறாங்க,
அந்த காலத்துல நாங்களும் கொடுக்கலாம் எந்த தந்தலைய அவர்கள் வணக்கமா கருதுறாங்க. நாங்க எப்ப தந்தல் கொடுக்கணும்,
எங்களை நோன்பு பேருனால கொடுப்போம்,
நம்முடைய அச்சு பேருனால கொடுப்போம், அவர்களுடைய அந்த தினத்துல கொடுத்தா நாங்களும் அந்த தினத்துல மதிக்கிற மாதிரி வரும்.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனா சில நிர்பந்தமான சட்டங்களும் இருக்குது. நாங்க முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பகுதியில் உள்ளவர்கள் வந்து தோரணைக்கு பணம் கேட்கிறாங்க, தன்சலைக்கு பணம் கேட்கிறாங்க, ஆனா குடுக்காட்டி வைரம் வைப்பாங்க, குடுக்காட்டி ஏதாவது செய்வாங்கடா, இது விதி விளக்கு, இது பொதுவான சட்டம் அல்ல. அந்த நேரம் அந்த காலம் அந்த பகுதியை பார்த்து நாங்க கண்ணி அதாவது ரொம்பவும் தூர நோக்குடன் கண்ணியமான முறையில நாங்க நடந்து கொள்ளும்.
வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் 2 படி எங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எங்களை மஸ்ஜிதுகளை அமல்களை கொண்டு ஐபாதத்துகளை கொண்டு குரான் திலாவத்துகளை கொண்டு மஸ்ஜிதையும் அலங்கரிக்கணும். வெளியில நாங்கள் நொன் முஸ்லீமோட பழகிற நேரத்தில் இஸ்லாத்தி அவர்களை விளங்கக்கூடிய அளவுல அன்பாக பண்பாக நாங்கள் அவர்களுடன் பழகிற ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எங்களை ஓட்டோட நாங்கள் ஏற்றி கொண்டு போவோம். ஒரு ஆள் பாமத்தில மருந்து வாங்க பணம் இல்லை மருந்து வாங்கி கொடுப்போம். கடந்த காலங்களில் இப்படி செய்த எத்தனையோ உதவிகளை அந்த பெரும்பான்மை சமூகம் பிரச்சனை வரும்பொழுது சொல்லி காட்டுவாங்க. முஸ்லீம்கள் எங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சாங்க, அவர்களுக்கு ஒன்றும் செஞ்சிடக்கூடாது பேசுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பு சூரிய கணவான்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்திற்கும் மேலாக எங்களை அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். நாங்கள் எப்பவும் ஒன்றும் நடக்காது என்ற சிந்தனையில் இருக்கிறது இல்லை, எப்ப எதுவும் நடக்கலாம். ஆனா நாங்க ரொம்பவும் கவனமாக இருப்பதுடன் அல்லாஹுடன் எங்களை தொடர்பு அதிகமாக்கினா இன்ஷா அல்லாஹ் எங்களை அழுகைகளை தொழுகைகளை எங்களை அமல்களை விவாதத்துகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதன் மூலம் பெரிய பெரிய ஆபத்துகள் இருந்து நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தொகை செல்வானாகவையா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, மனித மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயா, எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயா. எந்தெந்த நாடுகள்ல முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை விடுதலை கொடுப்பாயார்.